வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிஷோர்ஸ் இன்ஃபோ. இன்றைய தொகுப்பு இந்திய விடுதலை வரலாறு, பாகம் 2. தலைப்பு: பிரிட்டனின் காலனி நாடாக இந்தியா. இந்திய முழுவதையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தின்படி கிபி 1772 வங்காளத்தில் கவர்னராக இருந்த வாரன் ஹேஸ்டிங் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆனார். இதனால் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும் முழு பொறுப்பு அவருக்கு கிடைத்தது. பிரிட்டிஷ் மன்னர் 3 ஜார்ஜின் சார்பில் இந்தியாவின் கிழக்கிந்திய கம்பெனி தனது ஆட்சியை தொடங்கியது. கிபி 1784 வர்த்தக விஷயங்களோடு கம்பெனி அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடலாம் என்ற பிரிட்டிஷின் அரசு புதிய சட்டம் இயற்றியது. இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை சூறையாட கட்டவழ்த்து விட்டது போலானது. அதன் பின்னர் கிழக்கிந்திய கம்பெனியை நடத்திய ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை மிகவும் கடுமையாக பயன்படுத்த தொடங்கினர். அப்போது டில்லியை ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னர் 2 ஷா அலாம் டில்லி ஆங்கிலேயர் வசம் ஒப்படைத்து விட்டு உடனே வெளியேற வேண்டும் என்று அவருக்கு அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லி பிரபு கடிதம் அனுப்பினார். கடிதத்தை படித்து டில்லி மன்னர் அலாஷாம் வெகுண்டெழுந்தார். என்ன, டெல்லியை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நான் வெளியேறுவதா? என் சிம்மாசனத்தை காலி செய்ய சொல்ல அவர் யார்? டெல்லியை ஆள்பவன்தான் இந்தியாவை ஆள்கிறான் என்று அவருக்கு தெரியாதா என்று கோபத்துடன் உச்சத்தில் கத்தினார். ஆனால் அவரது நிலை அவருக்கே தெரியாமல் இருந்தது. அவரது எதிர்ப்பு உத்தரவு செங்கோட்டைக்கு வெளியே செயலிழந்தது, பிரிட்டிஷாரின் கையோங்க தொடங்கியது. அவர்கள் படிப்படியாக முகலாய சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல அதன் ஆட்சிக்கு உட்பட்டிராத இந்தியாவின் மற்ற பகுதிகளையும் தங்கள் வசம் கொண்டு வந்தனர். அந்த குறுநில பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த அரச குடும்பத்தினர் தங்கள் மண்ணையும் அதிகாரத்தையும் இழந்தனர். கிழக்கிந்திய கம்பெனியினர் தொடர்ந்து இந்திய மன்னர்களுடன் போரிவிடதும் மற்ற நேரங்களில் உல்லாசமாக பொழுதை கழிப்பதுமாக இருந்தனர். அதற்கு செலவை நில வரி மூலம் இந்திய மக்களின் தலையில் சுமந்தனர். அப்போதுதான் இந்திய மீள முடியாத மிகப்பெரிய சதிவலையில் வீழ்ந்துவிட்டதை இந்திய மக்கள் உணரத் தொடங்கினர். அதே சமயம் பிரிட்டிஷார் இந்தியாவில் படைபலத்தை அதிகரித்தனர். பிரிட்டனிலிருந்து பல இராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷின் இந்திய இராணுவத்தில் பணிபுரிய தொடங்கினார். மேலும் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகள் பசு மற்றும் பன்றி கொழுப்புகளை தோட்டாக்களில் தடவி இராணுவத்தில் இருந்து இந்த இந்து முஸ்லிம் வீரர்கள் அவற்றை பயன்படுத்தும்படி கட்டளையிட்டனர். இது இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்களிடையே கடும் கொந்தளிப்பை உருவாக்கியது. பிரிட்டிஷாரின் உத்தரவு மேலும் மேலும் கடுமையாக்கப்பட்டு 1857 அவர்கள் எதிர்த்து இந்து முஸ்லிம் வீரர்கள் பெரும் புரட்சியில் ஈடுபட்டனர். இதுதான் சிப்பாய் கழகம் என்று குறிப்பிடப்படும் முதல் இந்திய சுதந்திர போர். இது தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் மீரட் என்னும் இடத்தில் துவங்கியது. இந்த சிப்பாய் கழகத்துக்கு 50 முன்னரே இதே போன்ற புரட்சி தமிழ்நாட்டின் வேலூர் என்ற இடத்திலும் நடந்தது. ஆனால் 2 புரட்சிகளுமே சரியாக ஒருங்கிணைப்பு இல்லாததால் இந்த 2 புரட்சிகளும் பிரிட்டிஷார் இராணுவத்திடம் பெரும் தோல்வியை தழுவின. பிரிட்டிஷாரின் இந்த அடக்குமுறையை எதிர்த்து பிடிபட்ட இந்து முஸ்லிம் வீரர்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்த சிப்பாய் கழகத்திற்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் தன்னிச்சையான ஆட்சி முடிவடைந்தது. பிரிட்டிஷாரின் காலனி நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு இந்தியாவில் இந்திய மக்களிடம் சுதந்திர வேட்கை மூலம் முனைவிட காரணமாக அமைந்தது. இத்துடன் இந்த தொகுப்பு முடிவடைகிறது. நாளை பாகம் 3.